அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்தி நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் படைத்த நீதியின் பாதையில் நீங்கள் நடக்கவும், இறைவனுடன் முழு மனதுடன் அன்பு செலுத்தவும், அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் வேண்டும் என்று விரும்புகிற இறைவன் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவானாக. மேசியாவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் குறித்து இறைவனுடைய தீர்க்கதரிசிகள் நீண்ட காலத்திற்கு முன்பே எழுதிய அனைத்தையும் ஈசாக் மசீஹ் எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை நற்செய்தியில் இஞ்சிலில் கடந்த சில ஆய்வுகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆதமின் பிள்ளைகளுக்கு பாவத்தின் கடனை செலுத்த ஈசா தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார் என்று நாம் வாசித்தோம். அவர் சிலுவையிலிருந்து கீழே இறக்கப்பட்டு ஒரு கபரில் வைக்கப்பட்டார் என்பதையும் நாம் கண்டோம். இருப்பினும் மூன்றாம் நாளில் இறைவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். ஈசா உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு 40 நாட்கள் காட்சியளித்தார். அவர் உண்மையிலேயே உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்தார். எங்கள் கடைசி பாடத்திட்டத்தில் ஈசா அவருடைய சீஷர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது பரலோகத்திற்கு ஏறுவதையும் கண்டோம். ஈசா தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்ட விஷயம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவர் சொன்னதை மீண்டும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:4-11 வாசிக்கிறேன், கேளுங்கள். அன்றையும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது, உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இவ்வாறு ஈசா தம்முடைய சீஷர்களை பிரிந்து அவர் வந்த இடத்திலிருந்து சொர்க்கத்திற்கு திரும்பி மாட்சிமை மிக்க வலதுபுறத்தில் உயர்ந்த இடத்தில் அமர்ந்தார். உலகத்தை நீதியாக நியாயம் தீர்க்க அவர் திரும்பி வரும் தருணத்திற்காக காத்திருக்கும் அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஈசா தம்முடைய சீஷர்களுக்கு பரலோகத்திற்கு ஏறுவதற்கு முன்பு கட்டளையிட்டதை நீங்கள் கேள்விப்பட்டீர்களா? பரலோகத்திலிருந்து வரவிருந்த பரிசுத்த ஆவியினால் அதை அடையும் வரை, நிரப்பப்படும் வரை எருசலேமில் தங்கும்படி அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஒருவேளை உங்களில் சிலர் இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கலாம், இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் இறைவனின் ஆவி மற்றும் ஈசாவின் ஆவி. அவர் பிதாவாகிய தேவனுடனும் குமாரனாகிய ஈசாவுடனும் இருக்கிறார். ஆனால் அவர்களிடமிருந்து வேறுபடுகிறார். இறைவன் உலகை படைத்த போது அவர் ஆரம்பத்தில் இறைவனோடு இருந்தார். ஆரம்ப காலங்களில் இறைவனுடைய வார்த்தையை எழுதவும் அறிவிக்கவும் தீர்க்கதரிசிகளை ஊக்கப்படுத்திய ஆவியானவர் அவர். பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் பெயருள்ள ஒரு கன்னி பெண்ணின் மீது இறங்கி பரிசுத்த குழந்தை ஈசாவை பெற்றெடுக்கவும் பிறக்கவும் உதவிய மிக உயர்ந்தவரின் ஆவி. அவர் ஈசா மசீகில் இருந்த ஆவியானவர். மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசகராக இருக்கிறார். இயேசு தம்முடைய சீஷர்களிடம் சொன்னபோது அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார். யோவான் 14:16-17 வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த ஆலோசகரின் அல்லது உதவியாளரின் வருகையை பற்றி ஈசா தம்முடைய சீஷர்களுக்கு வாக்குறுதி அளித்ததை நாம் புரிந்து கொள்வது முக்கியம். ஏனென்றால் இன்று வேறு ஒரு தீர்க்கதரிசியின் வருகையை இயேசு அறிவிக்கிறார் என்று மக்களை நம்ப வைக்க சிலர் விரும்புகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு வாக்குறுதி அளித்த ஆலோசகர் ஒரு மனிதராக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆலோசகர் தூய ஆவியானவர் என்றும் அவரை யாரும் பார்க்க முடியாது என்றும் ஈசாவின் சீடர்களுக்கு என்றென்றும் வாழ்வார் என்றும் ஈசா தெளிவாக கூறினார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ரூகுல் குத்ஸ் யார்? மேசியாவை நம்புகிற அனைவரின் இருதயத்திலும் இறைவன் வைக்கும் ஆவியானவர் அவர். அவர் அவர்களை மீண்டும் உருவாக்குவார். அவர்களை சுத்தப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, அவர்களை அவருடையவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது. அவருடைய பரிசுத்த முன்னிலையில் என்றென்றும் அவர்களுக்கு ஒரு பங்கை கொடுக்கிறது போன்றவைகள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவரின் வேலை. பெந்தேகோஸ்தே நாளில் ஈசா தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஈசா நபியின் சீஷர்கள் மீது ஊற்றினார் என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். பெந்தேகோஸ்தே மூசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்களுக்காக இறைவன் நிறுவிய ஒரு பண்டிகை. தோராவில் அதை பற்றி நீங்கள் படிக்கலாம். இந்த நாளில் இஸ்ரவேலர் கோதுமை பயிரின் அறுவடையில் இறைவன் கொடுத்த செழிப்புக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவார்கள். இருப்பினும் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இன்னும் முக்கிய பொருள் இருக்கிறது. மேசியாவை உண்மையாக நம்புகிற அனைவரும் வாழ பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப கடவுள் நீண்ட காலத்திற்கு முன்பே தேர்ந்தெடுத்த நாள் பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தே பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு 50 நாட்களுக்கு பிறகு நடந்தது போலவே ஈசா மசி இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்த 50 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப இறைவன் திட்டமிட்டார். ஈசா தம்முடைய சீஷர்களை விட்டுவிட்டு பரலோகத்திற்கு திரும்பிய பிறகு என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு இப்பொழுது இறைவனுடைய வார்த்தையில் தொடரலாம். வேதம் கூறுகிறது, அப்போஸ்தலர் 1:12-16 ஆயத்துகளை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். மற்றும் அப்போஸ்தலர் 2:1-40 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமீத்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத் அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையா இருக்கிறதே, தீர்க்கதரிசியாகி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படியிருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியேயும் அவருடைய முன்னறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசுத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுதருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இதை கவனிக்கும் நேயர்களே, நீங்கள் உண்மையில் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டீர்களா? சுருக்கமாக, எருசலேமில் உள்ள கூட்டத்தினருக்கு இறைவன் மேசியாவிய ஈசாவை அனுப்பியதாக அறிவித்தார். பேதுரு அவர்களிடம், இறைவன் பரலோகத்திலிருந்து அனுப்பிய மேசியாவை நீங்கள் இகழ்ந்தீர்கள். நீங்கள் அவரை சிலுவையில் ஆணியால் அடித்து கொலை செய்தீர்கள். ஆனால் இறைவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். நாம் அனைவரும் அதற்கு சாட்சிகள். கடவுள் ஈசாவை தனது வலது கையால் உயர்த்தி உள்ளார். அவர் வாக்குறுதி அளித்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியுள்ளார். மனம் திரும்பி இறைவனிடம் திரும்புங்கள். இறைவனுடைய தீர்க்கதரிசிகளின் செய்தியை நம்புங்கள். உலகத்தின் இரட்சகராகவும் நியாயாதிபதியாகவும் இறைவன் நியமித்த ஈசாவை நம்புங்கள். அவரை நம்புகிற அனைவரும் அவருடைய பெயரால் பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் அவரை பற்றி சாட்சியம் அளிக்கிறார்கள். அப்போஸ்தலன் பேதுரு ஈசா மசீகை விசுவாசிப்பதன் மூலம் ரட்சிப்பின் நற்செய்தியை அறிவித்தார். கூட்டம் பேதுருவின் வார்த்தைகளை கேட்டபோது அவர்கள் இருதயத்தில் மிகுந்த வேதனையை உணர்ந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் சிலுவையில் அறைந்த நசரேயத்தின் ஈசா பரலோகத்திலிருந்து மகிமின் இறைவன் என்பதை அவர்கள் இப்பொழுது உணர்ந்தார்கள். அவர்கள் ஏளனம் செய்த மற்றும் வெறுத்த இந்த ஈசா இறைவன் தனது தீர்க்கதரிசிகள் மூலம் நீண்ட காலத்திற்கு முன்பு வாக்குறுதி அளித்த மேசியா. இவ்வாறு அந்நாளில் பலர் தங்கள் பாவங்களை பற்றி மனம் திரும்பி இறைவனிடம் திரும்பி ஈசா மசீகின் பெயரில் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த புதிய சீடர்கள் ஈசா மசீகின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றில் விசுவாசத்தினால் அவர்கள் பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்டார்கள் என்பதற்கு பகிரங்கமாக சாட்சியம் அளிக்க தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் பெற்றார்கள். தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறுவது அவர்களின் பாவத்தை கழுவவில்லை, அது ஏற்கனவே உள்ளே நடந்த சுத்திகரிப்புக்கான வெளிப்புற அறிகுறி மட்டுமே. அப்போஸ்தலர் 2:41-42 ஆயத்துக்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பெற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இவ்வாறு பெந்தேகோஸ்தே நாளில் தொழுகை ஸ்தலம் ஈசா மசீகை விசுவாசிப்பவர்களின் கூட்டம் பிறந்தது. ஈசாவின் தொழுகை ஸ்தலம் கட்டிடம் அல்லது மதம் அல்ல. கிரேக்க மொழியில் தேவாலயத்திற்கான சொல் எக்லீசியா என்பது அழைக்கப்பட்டவர்கள் என்று பொருள்படும். இன்று உலகில் உண்மையான விசுவாசிகள் மற்றும் தவறான விசுவாசிகள் இருப்பதை போலவே ஒரு உண்மையான தேவாலயமும் தவறான தேவாலயமும் உள்ளது. ஈசா மசீகின் உண்மையான தேவாலயம் பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து ஆதமின் குடும்பத்திலிருந்து மசீகின் குடும்பத்திற்கு மசீகின் பரிபூர்ண முடிக்கப்பட்ட தியாகத்தின் மீதான உண்மையான நம்பிக்கையால் மாற்றப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கியது. இன்று நாம் கேள்விப்பட்ட பெந்தேகோஸ்தே நிகழ்வுகள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தவை. ஒருவேளை இது சிலருக்கு இதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, மசீகை சிலுவை அறைந்தவர்களில் நானும் இல்லை, யூதர்களும் ரோமானியர்களும் தான் அதை செய்தார்கள், இதை கடைபிடிக்க எனக்கு அவசியம் இல்லை. ஆயினும் மசீக் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஏசையா 53:5 நம்முடைய பாவங்கள் அவருடைய மரணத்திற்கு காரணமாக அமைந்தன. இறைவன் தம்முடைய அன்புக்குரியவரை சிலுவையில் ஆணியடிக்க அனுமதித்ததற்கு நம்முடைய மீறுதல்கள் காரணமாக இருந்தன. மனிதன் இயேசுவை சிலுவையில் அறைந்தான், ஆனால் இறைவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பினார். விசுவாசிக்கிற அனைவரின் மீட்பராகவும் நம்பாத அனைவருக்கும் நியாயாதிபதியாகவும் இருந்தார். இவ்வாறு வேத வாக்கியங்கள் அறிவிக்கின்றன. அப்போஸ்தலர் 17:30-31 ஆயத்துகளையும் அப்போஸ்தலர் 10:43 ஆயத்தையும் அப்போஸ்தலர் 2:38 ஆயத்துகளையும் வாசித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அன்பான நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையோடு கேட்டதற்காக நன்றி. நீங்கள் கேட்ட வண்ணமாகவே இறைவன் உங்களுக்கு பலன் கொடுக்க துவா செய்கிறோம். எமது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமீன்.